ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. பங்கையப்பூவில் பிறந்த பாவை நல்லாள் வாழியே, பங்குனியில் உத்திரநாள் பாருதித்தாள் வாழியே, மங்கையர்கள் திலதமென வந்த செல்வி வாழியே, மாலரங்கர் மணிமார்பை மண்ணுமவள் வாழியே. என்ன பெரிய பிராட்டியார் வாழி திருநாமத்திலே வருகிற வரிகள். பங்குனி மாதம் உத்திர நட்சத்திரத்திலே பெரிய பிராட்டியார் திருவதாரம் செய்தார். நம் அனைவருக்கும் மாதாவாய், அகில ஜகத்துக்கும் மாதாவாக இருப்பவள். ஒரு சேத்தனானவன் எம்பெருமானிடத்திலே சரணாகதி செய்ய வேண்டுமே என்றால், அப்பொழுது அந்த எம்பெருமானுடைய குணங்களையெல்லாம் நன்கு கிளப்பி விடுமவளாய், இந்த சேதனனிடத்திலே இருக்கிற குற்றங்களை பார்க்காமல் இவனை ரட்சிப்பதிலே எம்பெருமானை தூண்டுவிப்பவளாய், நமக்காக புருஷகாரம் செய்பவளாய் அந்த பிராட்டி திகழ்கிறாள். அப்படிப்பட்ட அந்த பிராட்டிக்கு எத்தனையோ வைபவங்கள், பெருமைகள். அப்படிப்பட்ட அந்த பிராட்டியோடு ஒவ்வொரு ஜீவாத்மாவுக்கும் சில ஒற்றுமைகள் உள்ளன. பிராட்டிக்கு தனித்து எத்தனையோ பெருமைகள், அந்த பெருமைகளெல்லாம் நமக்கு யாருக்குமே வராது. ஆனாலும் சில தன்மைகளே, தன்மைகளில் நமக்கும் அந்த பிராட்டிக்கும் ஒற்றுமைகள் உள்ளனவாம். இதை சாஸ்திரங்கள் நமக்கு தெரிவிக்கின்றது. ஆழ்வார்களும் சரி, ஆச்சாரியர்களும் சரி, ஆங்காங்கு எடுத்து காட்டுகிறார்கள். அப்படிப்பட்ட தன்மைகள் யாவை? இதை முக்கியமாக ஸ்ரீவசன பூஷணம் என்கிற கிரந்தத்திலே சுவாமி பிள்ளை லோகாச்சாரியர் இவர் காட்டுகிறார். கந்தல் கழிந்தால் சர்வருக்கும் நாரீனாம் உத்தமையுடைய அவஸ்தை வரக்கடவதாயிருக்கும். ஆறு பிரகாரத்தாலே பரிசுத்த ஆத்மஸ்வரூபத்துக்கு தத் சாமியம் உண்டாயிருக்கும். இன்னும் இரண்டு சூத்திரங்கள், 249, 239, 240 இந்த இரண்டு சூத்திரங்களிலே பிராட்டிக்கும் ஜீவாத்மாவிற்கும் உண்டான ஒற்றுமைகள் என்ன என்பதை தெரிவிக்கிறார். கந்தல் கழிந்தால், கந்தல் கழிந்தால், கந்தல் என்பது அதற்கு அற்புதமான வியாக்கியானம் மணவாள மாமணிகள் அருளி செய்கிறார். சகலாத்மாக்களுக்கும் பிராட்டியோடு இருக்கிற அந்த ஒற்றுமை என்னங்கிறத தெரிவிக்கிற இந்த இடத்துல, கந்தல் என்பது ஆத்மஸ்வரூபத்தை உள்ளபடி பிரகாசியாதபடி அனாதிகாலம் அபிபவித்து போன்ற வந்தேரியான அவித்யாதி தோஷம். அவித்யா, கர்மம், வாசனா, ருச்சி என்ன இப்படி வரிசையாக நமக்கு ஏற்பட்டு, அதனாலே இந்த ஜீவாத்மாவினுடைய தன்மையே நாம் அறியாதபடி, நாம் எப்படிப்பட்டவர் அப்படிங்கிறது நமக்கே புரியாதபடி ஆக்கிவிடுகிறது. ஏது? அறிவின்மை. அதனாலே விளையக்கூடிய செயல்கள், அதனாலே கர்மம், புண்ணியம் பாபரூபமான கர்மம் சேருகிறது. அதனாலே மறுபடியும் சரீரம் ஏற்படுகிறது. அந்த சரீரத்தில் மறுபடியும் பழைய கால வாசனை பதிவுகள். அதனாலே நமக்கு அந்த பழக்க தோஷத்தினாலே மறுபடியும் தீய காரியங்களையே செய்கிறோம், கர்மாவை சேர்க்கிறோம். இப்படி மாறி மாறி பல பிறப்பும் பிறந்து இந்த சரீரத்தோடே இருக்கிறோமே. இந்த சரீரம்தான் சரீரத்தோடு சேர்ந்திருக்கிற இந்த அறிவின்மை, கர்மா, வாசனா, இதெல்லாம் இதெல்லாத்துக்கும் சேர்ந்துதான் கந்தல் என்று தெரிவிக்கப்படுகிறது. கந்தல் கழிந்தால், ஆக இப்படிப்பட்ட இந்த அவித்யா, இது முதலான தேகம், பிரகிருதமான இந்த தேகம், இந்த தோஷங்கள் இவையெல்லாம் நீங்கித்தே ஆனால், எப்படி நீங்கும்? பகவத் பிரசாத விசேஷத்தாலே பின்னாட்டாதபடி சவாசனமாக போனால், இந்த சரீரத்தை நாம பார்த்து பிரித்து கொள்ள வேண்டுமே என்னால் அது நம்மாலே செய்வதற்கு இயலாது. அப்ப எம்பெருமானா பார்த்துத்தான் இதை நம்மிடத்திலிருந்து அனுகிரகித்து நம்மிடத்திலிருந்து இதை பிரித்து விட வேண்டும். பகவத் பிரசாத விசேஷத்தாலே பின்னாட்டாதபடி சவாசனமாக போனால், இனி துளிகூட மிச்சமில்லை, அந்த வாசனையே இல்லை அப்படிங்கிற அளவிற்கு இந்த தேகத்தை நம்மிடத்திலிருந்து எம்பெருமான் பிரித்துவிட்டு நமக்கு முக்தியை அளிக்கிறான். அப்படி ஒருவேளை அவன் முக்தி அளிக்கிற அந்த சமயத்திலே என்ன ஆகிறதுன்னா, சகலாத்மாக்களுக்கும் சர்வலக்ஷண சம்பன்னா நாரீனா முத்தமாவதூஹு என்கிறபடியே ஸ்திரீத்வ லக்ஷணங்கள் எல்லாவற்றாலும் குறைவற்று ஸ்வேதர சகல ஸ்திரீனாம் உத்தமையாயிருக்கும் பெரிய பிராட்டியாருடைய நிலை தன்னடையே வரக்கடவதாயிருக்கும் என்கை. இப்படி இந்த தேகமானது நீங்கித்து என்னால், அப்போ இந்த தேகத்தை இங்கிருந்து விட்டு ஒருத்தன் முக்தனாக ஆகி வைகுந்தத்திற்கு சென்றானேயானால் அவனுக்கு என்ன நிலை ஏற்படும்னா, பெரிய பிராட்டியார் நிலை தனக்கு வருமா. பெரிய பிராட்டியாருடைய நிலைனா அவருக்கு இருக்கிற தன்மைகள் எல்லாம் நமக்கு வரும். அந்த தாயார் எப்படிப்பட்டவள், ஸ்திரீத்வ லட்சணங்கள் எல்லாவற்றாலும் குறைவற்று. நாரி நாம் உத்தமா வதூஹு. நாரி அப்படின்னா ஸ்திரீகள், பெண்கள். அந்த பெண்கள் குலத்திற்கே தலைவி அல்லவா. அப்போ ஸ்திரீத்வ லட்சணங்கள் எல்லாவற்றாலும் குறைவத்து, பரிபூர்ணமாக இந்த பிராட்டியினிடத்துல ஸ்திரீத்வ குணங்கள் எல்லாம் அடங்கி இருக்கிறதாம். அச்சம், மடம், நாணம், பயிர்ப்பு, அழகு, இது முதலான எல்லா குணங்களும், தேக குணங்கள், ரூப குணங்கள் எல்லாம் பரிபூர்ணமாக இருக்கிறது. ஸ்திரீத்வ லட்சணங்கள் எல்லாவற்றாலும் குறைவத்து. ஸ்வேதர சகல ஸ்திரீனாம் உத்தமையா இருக்கும். அதனாலேயே மற்ற பெண்களுக்கு எல்லார காட்டிலும் உயர்ந்தவளாய் தலைவியாய் இவள் இருக்கிறாள். பெரிய பிராட்டியாருடைய நிலை தன்னடையே வரக்கடவதாயிருக்கும். தன்னடையே வந்துவிடும். அந்த நிலைங்கிறது புதுசாக நமக்கு முயற்சி பண்ணி பெற வேண்டும்ங்கிறதெல்லாம் இல்லை. இந்த தேகமானது போய்வித்து போயித்து என்னால் உடனே அந்த நிலை நமக்கு வருமா, பிராட்டியினுடைய நிலை ஏற்படும். அப்ப நாம் எல்லாம் பிராட்டியோடு சமமாகி விடுவோமான்னு கேட்டா, அதைத்தான் அடுத்த சூத்திரத்திலே விவரிக்கிறார். ஆறு பிரகாரத்தாலே பரிசுத்தாத்மஸ்வரூபத்துக்கு தற்சாமியம் உண்டாயிருக்கும். உடனே நாமெல்லாம் எம்பெருமானுக்கே நிரூபக தர்மமாகி விடுவோமா அப்படின்னா, இப்ப சாஸ்திரங்கள் எல்லாம் சேர்ந்து பிரம்மம் யாருன்னு அடையாளம் காட்டும் பொழுது ஹ்ரீஷ்டதே லக்ஷ்மிஷ்ட பத்னியௌ என்ன, அந்த பிரம்மத்திற்கு பரபிரம்மத்திற்கு ஹ்ரீ என்று சொல்லப்படுகிற பூமி பிராட்டி, ஸ்ரீ என்று சொல்லப்படுகிற பெரிய பிராட்டி, இவர்களெல்லாம் நாச்சிமார்கள். இப்படி நாச்சிமார்களை உடையவன் எவனோ அவனே பரபிரம்மம், முழுமுதற் கடவுள் என அடையாளம் தெரிவிக்கிறது. அப்ப எம்பெருமானுக்கு அடையாளமாக இருப்பவள் மகாலட்சுமி தாயார் பெரிய பிராட்டி. நாமெல்லாம் தாயாருடைய நிலையை அடைந்து விடுகிறோம்னா நாமும் எம்பெருமானுக்கு நிரூபக தர்மமாகி விடுவோமானா, இல்லை அப்படியெல்லாம் உடனே நினைத்துக் கொள்ள வேண்டாம். அப்ப பெரிய பிராட்டியாரோடு சாமியம்ங்கிறது எந்த விதத்திலே புரிந்து கொள்ள வேண்டும், அதைத்தான் ஆறு பிரகாரத்தாலே பரிசுத்தாத்மஸ்வரூபத்துக்கு தத்சாமியம் உண்டாயிருக்கும் என்று விவரிக்கிறார். ஆறு பிரகாரம்னா ஆறு விதமாக நமக்கும் பிராட்டிக்கும் சாமியம், சமத்துவம், அதாவது ஒற்றுமை இருக்குமா. அது ஏது? அனன்யாருக சேஷத்துவம், அனன்ய சரணத்துவம், அனன்ய போக்யத்துவம், சம்ஸ்லேஷத்தில் தரிக்கை, விஸ்லேஷத்தில் தரியாமை, ததேக நிர்வாகியத்துவம் ஆகிற ஆறு பிரகாரத்தாலே நிச்சேஷ நிவத்த அவித்யாதி தோஷத்தையா பரிசுத்தமான ஆத்மஸ்வரூபத்துக்கு பிரகாரஷட்க பரிபூர்ணையான பிராட்டியோடு சாமியம் நைசர்கிகமாக உண்டாயிருக்கும் என்கை. நைசர்கிகம்னா எப்பொழுதும் இடைவிடாமல் எப்பொழுதும் இருக்குமா நமக்கு. பெரிய பிராட்டியாரோடு உள்ள சாமியம்ங்கிறது ஆறு விதம், பிரகார சட்கம்னா ஆறு விதமாக இருக்கிறது. அதேது முதல்ல அனன்யாருக சேஷத்துவம், இது திருமந்திரம்னு சொல்லப்படுகிற எட்டெழுத்து மந்திரம். அதிலே முதல் பதம் பிரணவம். அந்த பிரணவத்திலிருந்து கிடக்கக்கூடிய முக்கியமான ஒரு அடையாளம் இந்த ஜீவாத்மாக்களுக்கு என்னன்னா அனன்யாருக சேஷத்துவம். நாமெல்லாம் சேஷபூத்தர்கள், எம்பெருமான் தான் சேஷி, நமக்கெல்லாம் தலைவர் அவர், நாமெல்லாம் தாசர்கள், தொண்டர்கள், அடிமைகள். சரி, நாமெல்லாம் அடிமைகளாயித்தே, இன்னைக்கு இவருக்கு அடிமை, நாளைக்கு வேறொருவருக்கு அடிமை, ரெண்டு மாதம் கழித்து இன்னொருத்தருக்கு அடிமை, இப்படி மாறிக்கொண்டே இருப்போமே என்று கேட்டால் அப்படியெல்லாம் இல்லை. எப்பொழுதும் சர்வதா எல்லா காலத்திலேயும் ஒருவனுக்கே அடிமை. அப்படிப்பட்ட அனன்யாருக சேஷத்துவம், இவரை தவிர மற்றொருவருக்கு நான் ஆட்படேன், அடிமை அல்ல, இவர் ஒருவருக்கே நான் அடிமை. தாசபூதாக ஸ்வதசர்வே ஹியாத்மான பரமாத்மனஹா என்று சாஸ்திரங்கள் தெரிவிக்கிறது. இந்த ஜீவாத்மாக்கள் எல்லாம் இயற்கையாகவே எம்பெருமானுக்கு ஒருவனுக்கே தாசபூதர்கள், தொண்டர்கள். தத்தான் திருப்பல்லாண்டில பெரியாழ்வார் தெரிவிக்கும் பொழுது என்ன தெரிவித்தார், அல்வழக்கொன்னமில்லா அணிகோட்டியர்கோன் அபிமான துங்கன் செல்வனை போல திருமாலே நானும் உனக்கு பழவடியேன். பெருமானே, இந்த ஜீவாத்மாவாகிற அடியேன் உமக்கு ரொம்ப நாட்களாகவே அடிமை, இன்று நேற்றுன்னு தொடங்கி இல்லாமல் எப்பொழுதும் எல்லா காலத்திலுமே உமக்கே அடிமை என்று தெரிவித்தாரு. அப்படிப்பட்ட அனன்யாருக சேஷத்துவம் இந்த ஜீவாத்மாக்களாகிற நமக்கும் பிராட்டிக்கும் ஒற்றுமை. பிராட்டிக்கும் இந்த குணம் உண்டே, அந்த பிராட்டியானவளும் எம்பெருமானை தவிர வேறு யாருக்கும் ஆட்பட்டவள், சேஷப்பட்டவள், அடிமை அல்லை. இன்னும் கேட்டா, நாம் எல்லாரும் இருவருக்குமான சேர்த்தியிலே அடிமை, அதாவது பெருமானும் பிராட்டியும் மிதுன சேஷிகள் நமக்கு. இப்ப மிதுன சேஷத்துவம் நமக்கு, ஆனா பிராட்டிக்கு ஏகோண சேஷத்துவம். அப்படின்னா எம்பெருமான் ஒருவனுக்கு மட்டுமே அடிமைப்பட்டவள் பிராட்டி, ஆனா நாமெல்லாம் திருமாலே நானும் உனக்கு பழபடியேன். திருமாலேனா பெருமானும் பிராட்டியும் சேர்ந்திருக்கிற அந்த ஒரு சேர்த்தியிலே நாம் அடிமை செய்ய வேண்டும். இதைத்தானே லக்ஷ்மணர் பாரித்தார், ஆழ்வார்கள் அத்தனை பேரும் பாரித்தது அதுதானே. இப்ப நமக்கு முறை எதுன்னா பெருமானும் பிராட்டியும் சேர்ந்திருக்கிற அந்த சேர்த்தியிலே நாம் அடிமை செய்ய வேண்டும். அப்ப நமக்கு சேஷிகள்னா இருவரும், அதே போல பிராட்டிக்கு சேஷின்னு சொன்னா பகவான். ஆனா ரெண்டு பேருக்குமே முக்கியமான பிரதான சேஷியா ஒருத்தர் இருக்கவார் யார் அப்படின்னு கேட்டா அவர் பகவான் தானே. அப்ப அனன்யாருக சேஷத்துவம், இருவருக்கும் உண்டான ஒற்றுமை. அப்புறம் அனன்ய சரணத்துவம், அனன்யாருக சேஷத்துவம் அனன்ய சரணத்துவம், இது நமப்பதத்தாலே நமக்கு கிடைப்பது. நமகா, நான் எனக்குரியவன் அல்லேன் அப்படின்னு நம்ம தெரிவிப்பதுதான் நமப்பதம். அதனாலே எப்ப நானே எனக்குரியவன் அல்லையோ அப்ப நான் ஒரு சாதனத்தை அனுஷ்டிக்க முடியுமா? முடியாது. எம்பெருமானே நீரே சாதனம், உம்முனையே சரணமாக பத்துகிறேன், நீரே உபாயம், வேறொரு உபாயங்களை நான் அனுஷ்டியேன், அதற்கும் எனக்கும் பிராப்தி இல்லை. அனன்ய சரணத்துவம், எம்பெருமானுடைய திருவடிகள் ஒன்றே நமக்கு உபாயம் என்று அந்த துணிவோடு இருப்பது, இதத்தான் அனன்ய சரணத்துவம். எம்பெருமானை தவிர வேறு உபாயங்கள்ல நாம் மறந்தும் கை வைக்க கூடாது. பிராட்டியும் அதே போலத்தானே, எம்பெருமானை தவிர வேறு யாரையும் பற்ற மாட்டாள். அதனாலே எம்பெருமானையே சரணமாக கொண்டிருப்பவள் பிராட்டி, நமக்கும் அதே நிலைதான். அப்ப இருவருக்கும் உண்டான ஒற்றுமை. இதனால தான் முக்கியமான ஒரு சம்பிரதாய விஷயம் என்னன்னா, இப்ப பிராட்டியானவள் அனன்ய சரணத்துவமோ எம்பெருமானையே உபாயமாக பற்றி இருக்கிறாளோ, அப்போ அவள் என்ன பண்ணுகிறாள்னா இந்த ஜீவாத்மாக்கள் அத்தனை பேரையும் எம்பெருமானிடத்திலேயே சேர்த்து விட்டு நீர் உபாயமாக இருந்து காரியத்தை நடத்தி கொடுக்க வேண்டும். இப்ப நாம எல்லாம் சரணாகதி பண்றோம், பிராட்டியின் இடத்துல முதல்ல சரணாகதி பண்ணி அனுமதியை பெற்றுக்கொண்டு எம்பெருமான் இடத்துல போய் சரணம்னு நிற்கிறோம். இப்ப பிராட்டிக்கே சக்தி இருந்து தான் அனுகிரகித்து விடலாமேன்னு கேட்டா இல்லை. அவள் என்ன செய்கிறாள், அனன்ய சரணத்துவம், தான் தனித்து சுவாதந்திரியத்தோடு எந்த விதமான காரியங்களையும் செய்வதே கிடையாது. அவள் நம்ம எல்லாம் அழைத்து கொண்டு வாருங்களே, நானும் அந்த எம்பெருமானுக்கு ஆட்பட்டவள் தான், அவனையே உபாயமாக பற்றி தான் இருக்கிறேன், அதனாலே நீரும் அவரையே சரணமாக பற்றுங்கள் என நம்மையெல்லாம் அழைத்து கொண்டு எம்பெருமானிடத்திலே தான் சரணாகதி செய்விக்க அவளும் தூண்டுகிறாள். அப்படி நாம செய்யும் பொழுதும் பெருமானிடத்திலே சொல்லிதான் நமக்கு காரியத்தை முடித்து கொடுக்கிறாள். அப்ப அதனாலேயே அவளுக்கு சுவாதந்திரியம் இல்லை, அவளுக்கு தனித்து முக்தி கொடுப்பதுங்கிற அந்த சக்தி இல்லைங்கிறது இந்த குணத்தின் இந்த தன்மையினாலேயே நமக்கு தெளிவாக காட்டப்படுகிறது. அனன்ய சரணத்துவம், மேல அனன்ய போக்யத்துவம். அனன்ய போக்யத்துவம்னா நமக்கு எம்பெருமான் ஒருவனே போக்யம், அவரை தவிர வேற யாரையும் நாம் போக்யமாக கொள்ளவில்லை. அந்த எம்பெருமானை தவிர வேற எதையும் நாம் போக்யமாக கொண்டிருக்க கூடாது. அதத்தான் அனன்ய போக்யத்துவம். இது நாராயணாயங்கிற பதத்திலிருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய அர்த்தம். நாராயணாய, நாராயணன் ஒருவனையே நான் போகமாக கொண்டிருக்கிறேன், இல்ல இல்ல அந்த எம்பெருமானுக்கே நான் அடியேன் போகமாக இருக்கின்றேன், இப்படிங்கிற இந்த அர்த்தம் அனன்ய போக்யத்துவம். அப்ப வேற ஏதேதோ பிரயோஜனங்களை அனுபவிக்க வேண்டும்ங்கிற ஆசையெல்லாம் விட்டு எம்பெருமானையே பரம பிரயோஜனமாக கொண்டிருப்பதுதான் அனன்ய போக்யத்துவம். பிராட்டிக்கும் அதே தன்மைதானே, அவளும் எதையோ ஆசைப்படுவாளா, அகலகில்லே நிறையுமென்னு அலர்மேல் மங்கை உரைமாறுபா என்ன, ஒரு க்ஷணம் கூட அந்த எம்பெருமானை விட்டு பிரிய முடியாது, அவரையே போக்யமாக கொண்டிருந்து எப்பொழுதும் அனுபவித்துக் கொண்டிருக்கிறாள் பிராட்டி. அதனாலே அனன்ய போக்யத்துவம்ங்கிற இந்த தன்மை நமக்கும் பிராட்டிக்கும் உண்டு, அதனாலேயே ஒற்றுமை. ஆக மூன்று, அனன்யாருக சேஷத்துவம், அனன்ய சரணத்துவம், அனன்ய போக்யத்துவம். இது திருமந்திரத்திலிருந்து கிடைப்பது. மேலே சம்ஸ்லேஷத்தில் தரிக்கை, விஸ்லேஷத்தில் தரியாமை, ததேக நிர்வாகியத்துவம். சம்ஸ்லேஷத்தில் தரிக்கை, அதாவது சேர்ந்திருந்தா தரிக்கிறது, பிரிந்திருந்தால் தரியாமை. சம்ஸ்லேஷம்னா கூடியிருத்தல், எம்பெருமானோடு கூடியிருக்கிற நிலையிலே தரித்து இருப்பாள், ஆனால் தென்போடு பேசுவாள். அதே விட்டு பிரிந்தாள்னா இனி ஒரு க்ஷணம் தரிக்க முடியாது, இது நன்கு தெரியுமே. சம்ஸ்லேஷத்தில் தரிக்கை அப்படின்னா இது அவதார கட்டத்திலே சக்கரவர்த்தி திருமகனோடு திருக்கல்யாணமான பிற்பாடு அவள் தரித்து நன்னா எம்பெருமானோடு எல்லா போகங்களையும் அனுபவித்துக் கொண்டு நன்கு இருந்தாள். ஆனா 10 மாசம் பிரிவிலே தரிக்க முடியாமல் எவ்வளவு துன்பப்பட்டாள் பிராட்டி. அப்ப சம்ஸ்லேஷத்தில் தரிக்கை, விஸ்லேஷத்தில் தரியாமை. மேலே ததேக நிர்வாகியத்துவம் அப்படின்னா அந்த எம்பெருமானால் ஒருவனாக மட்டுமே நிர்வகிக்கப்படுபவள். வேறு யாராலையும் இவள் நிர்வகிக்கப்பட முடியாது. எம்பெருமான் ஒருவனுக்கே ஆட்பட்டிருப்பள். அதனாலே எம்பெருமான் ஒருவனாலேயே நிர்வகிக்கப்படுபவளாக இவள் இருக்கிறாள். இப்ப நாமும் அதே போல தானே இருக்கணும். மறந்தும் புறந்தொழா மாந்தர் என்ன, நமக்கும் வேறொருவரிடத்திலே நமக்கு நிர்வாகியத்துவம்ங்கிறது கூடாது. அவன் ஒருவனாலேயே நியமிக்கப்படுபவன் அப்படின்ற அந்த தன்மை இந்த ஜீவாத்மாக்களுக்கும் உண்டு. ஏன்னா பிதாச்ச ரக்ஷக சேஷி பர்த்தாஜ்ஞேயோ ரமாபதிஹி சுவாம்யாதாரோ மமாத்மாச்ச போக்தாச்சாத்தியம் அனூதிதஹா என்ன, நமக்கும் எம்பெருமானுக்கும் ஒழிக்க முடியாத 9 உறவுகள் இருக்கிறது. அப்போ எப்படி 9 உறவுகள் எம்பெருமானோடு நமக்கு இருக்கிறதுன்னா, அப்போ வேறு யாராலே நமக்கு நம்மை நிர்வகிக்க முடியும்? அவனே பிதா, அவனே மாதா, அவனே சர்வவிதமான பந்து. இப்படியெல்லாம் இருப்பதனாலே அவன் ஒருவனாலேயே நிர்வகிக்கப்படுபவன். இந்த ஜீவாத்மாக்கள் அத்தனை பேரும் பிராட்டியும் அதே போன்ற தன்மை உடையவள். ஆக இந்த 6 தன்மைகளாலே பிராட்டியோடு நமக்கும் சாமியம் ஒற்றுமை. பரிசுத்தமான ஆத்மஸ்வரூபத்துக்கு பிரகாரஷட்க பரிபூர்ணையான பிராட்டியோடு சாமியம் நைசர்கிகமாக உண்டாயிருக்கும், எப்பொழுதும் இருக்கும். ஆனா இப்ப ஏன் தெரியலன்னா, இப்போ அந்த கந்தல்ங்கிறது நம்மோட ஒட்டின்னு இருக்கே, கந்தல் கழிந்தால் எல்லோருக்கும் இந்த தன்மை வரக்கடவதா இருக்கும் அப்படின்னா வெளிப்படும். ஆனா எப்ப இந்த தேகமானது மூடிக்கொண்டிருக்கிறதோ அந்த சமயத்திலே இவை வெளிப்படாது. சரி, இதை சொல்லும் பொழுது கடிமாமலர்பாவை ஒப்பாள் என்று ஆழ்வார் அருளை செய்ததுன்னு கீழே மேல காட்டுகிறார். இந்த சாமிய சட்கத்தை நினைத்திரே கடிமாமலர்பாவை ஒப்பாள் என்று ஆழ்வார் அருளை செய்தது. ஆக இவ்விரண்டு வாக்கியமும் இந்த இடத்திலே விவரணமாயித்துன்னு மணவாள மாமணிகள் வியாக்கியானத்துல காட்டுகிறார். இதை அப்படியே நினைவிலே கொண்டு பிள்ளைலோகாச்சாரியருடைய திரு தம்பியார் அழகிய மணவாள பெருமாள் நாயனார் அந்த ஆச்சாரியர் ஆச்சாரிய ஹிருதயம்ங்கிற அற்புதமான கிரந்தத்திலே 122 சூத்திரத்திலே இன்பும் அன்பும் முற்படுவது கொழுந்து விடுவது ஆகிறது கடிமாமலர்பாவையோடுள்ள சாமிய சட்கத்தாலே என்று தெரிவிக்கிறார். ஏன் இந்த சூத்திரம் அவதரித்ததுன்னா, பெரிய பிராட்டியாரோடு சாமியம் அப்படின்னு சொல்லணுமா, நம்மாழ்வாருக்கு மணிவல்லி பேச்சு வந்தேரியன்னு நாய்க்கா பாவத்திலே ஆழ்வாரானவர் பேசுகிறாரே, இந்த பேச்செல்லாம் ஏதோ மேலெழுந்தவாரியா ஏற்பட்டதா இல்ல உள்ளிருந்தே இப்படித்தான் தான் ஸ்வரூபமே இப்படித்தானான்னு கேட்டா, மணிவல்லி பேச்சு வந்தேரியன்னு அப்படின்னா என்ன அர்த்தம், ஸ்திரீ பிராயம் இதரச்சரம், எல்லா ஜீவாத்மாக்களும் ஸ்திரீத்தன்மையோடு இருப்பவர்கள் தான். அதனாலே ஆழ்வாருக்கு இந்த பெண் பேச்சுங்கிறது சுவாவமாக ஆகையாலே அத்தை உள்ளபடிதான் தான் பேசியிருக்கார். ஸ்திரீத்வம் ஆத்மவஸ்துவுக்கு சுவாபாவிகமாகையாலே அத்தை உள்ளபடி தரிசித்த இவருக்கு தத் பிரயுக்தமான பேச்சு சுவாபாவிகம் என்று சொல்லித்தாயித்துன்னு முன் சூத்திரத்திலே அவள் பேசின பேச்சு ஸ்திரீ தன்மையோடு பேசின பேச்செல்லாம் சுவாபாவிகமாக ஸ்வரூப பிரயுக்தமான பேச்சுதான் தெரிவித்து விட்டார். சரி, வெறும் கேவலம் ஸ்திரீ சாமியம் அன்றிக்கே நாரீனாமுத்தமையான பிராட்டியோடே சாமியம் சொல்ல வேண்டும். அதாவது பெரிய பிராட்டியாரோடே சாமியம், அவளோடே சமம் அப்படின்னு சொல்ல வேண்டும் அப்படிங்கிற ஆசையினாலே இந்த சூத்திரத்தை தெரிவிக்கிறார். இன்பும் அன்பும் முற்படுவது கொழுந்து விடுவதாகிறது கடிமாமலர் பாவையோடுள்ள சாமிய சட்கத்தாலே. இப்ப இந்த சூத்திரத்துல எல்லா ஜீவாத்மாக்களுக்கும் பிராட்டியோடு உள்ள சாமியத்தை சொல்லி, அப்ப எல்லா ஜீவாத்மாக்களுக்குமே பிராட்டியோடு சாமியம்னா நம்மாழ்வாருக்கு சாமியம்னு தனித்து வேற சொல்ல வேண்டுமா இல்ல இல்லைன்னு சந்தேகம்தான் ஏற்படுமா? நிச்சயம் உண்டு என்று அப்படி ஸ்தாபிக்க இருக்கிறார். அதற்காக இந்த சூத்திரம் இன்பும் அன்பும் முற்படுவது 2 பாசுரங்கள். நமக்கும் பூவின் மிசை நங்கைக்கும் இன்பனை என்று ஒரு பாசுரம், மேலே கோலமலர்பாவை கண்பாகிய என் அன்பேயோ என்று இன்னொரு பாசுரம். இது ரெண்டுமே திருவாய்மொழி பாசுரங்கள் தான். அதுல நமக்கும் பூவின் மிசை நங்கைக்கும் இன்பனை, இன்பன் அப்படின்னா இன்பன்னா ரொம்ப நமக்கு பிரியமானவனாக இருக்கிறானாம் எம்பெருமான். எப்படி பிரியமானவனாக இருக்கிறான், யாருக்கு முற்பட்டு இருக்கிறான், நமக்கும் இந்த லோகத்தில் இருக்கிற ஜீவாத்மாக்களான நமக்கும் பிற்பாடனோ பூவின் மிசை நங்கைக்கும் இன்பனை என்று இன்று ஆசிரியித்த நமக்கும் நித்திய சூரியர்களுக்கும் அவ்வருகாய் ரூபகுணத்தாலும் ஆத்ம குணத்தாலும் பூர்ணையாயிருக்கிற பிராட்டிக்கும் இன்பனாம் இடத்தில் முற்பட இங்கே இன்பனாய் பின்பாயிற்று அவளுக்கு சிநேகிப்பது என்னும்படி. முதல்ல அவன் சிநேகத்தை யார் இடத்துல காட்டுகிறான்னா, இந்த லோகத்துல இருக்கிற ஜீவாத்மாக்கள் இடத்துலதான் காட்டுகிறானா, நமக்கும் பூவின் மிஷின் அங்கைக்கும் இன்பனை. அதனாலதான் ஆழ்வார் முதல்ல நமக்குன்னு தெரிவித்தார். பிற்பாடுதான் அங்க இருக்கிற பிராட்டியினோடு அவன் இன்பனாக இருக்கிறான், இன்பத்தை எல்லாம் அனுபவிக்கிறான், ரொம்ப சிநேகித்தனாக இருக்கிறான்னு சொல்றார். சரி,
அப்புறம் மேலே அன்பு, அதாவது இப்ப இன்பு முற்படுவது, அப்போ இன்பு நம்மிடத்திலேதான் ஸ்நேகம் முற்படுகிறது, அதை தெரிவித்து விட்டார். அன்பு கொழுந்து விடுவது அப்படின்னா, கோலமலர்பாவை கண்பாகிய என் அன்பேயோ என்று நிரதிசய போக்கியான பிராட்டிக்கு அன்பனாகையாலே அவள் பரிகிரகமான என் பக்களிலும் அன்பனானவனே என்னும்படி. கோலமலர்பாவைக்கு அன்பு ரொம்ப பிடித்தவன் கோலமலர்பாவை அப்படின்னா பிராட்டியார் மலர்பாவை, அந்த தாமரை மலரிலிருந்து ஜனித்தவள், எல்லா குணங்களினாலேயும் பரிபூர்ணமாக இருப்பவள், அப்படிப்பட்ட அந்த பிராட்டிக்கு மிகவும் இனியவன் அன்பனாக இருக்கிறவன் பகவான். சரி, அவர் இப்ப என்னிடத்திலே அத்தனை அன்போடு இருக்கிறார். என் அன்பேயோ என் பக்களிலும் அன்பனானவனே என்னும்படி அவள் பக்கள் பண்ணின ஸ்நேகம் இவரளவும் வளருவது ஆய். இப்படி இன்பம் இன்பு முற்படுவது அன்பு கொழுந்து விடுவதாகிறது. கடிமாமலர் பாவையோடு ஒப்பாள் என்ற பரிமள பிரசுரமான பூவில் பிறப்பாலும் நிருபாதிக ஸ்திரீத்வத்தாலும் நிறைய போக்கிய பூத்தையான பிராட்டியோடொக்க சொல்லலாம் அவள் என்னும்படி பிராட்டியோடு இத்தலைக்குள்ள சாமியத்து குடலான அனன்யார்க சேஷத்துவம், அனன்ய சரணத்துவம், அனன்ய போக்யத்துவம், சம்ஸ்லேஷத்தில் தரிக்கை, விஸ்லேஷத்தில் தரியாமை, ததேக நிர்வாகியத்துவமாகிற ஆறு பிரகாரத்தாலே என்கை. என்ன அங்கே இவருடைய தமையனார் பிள்ளலோகாச்சார் என்ன சாதித்தாரோ அதப்படியே நினைவிலே கொண்டு இவ்விடத்திலே எல்லா ஆத்மாக்களுக்கும் இந்த தன்மையினாலே பிராட்டியோடு சாமியம் என்று தெரிவிக்கிறார். அப்ப இன்பும் அன்பும் முற்படுவது கொழுந்து விடுவது ஆகிறது. இப்படி நம்மிடத்திலே எம்பெருமான் இத்தனை அன்பு காட்டுகிறான், பிராட்டியின காட்டிலும் நம்மிடத்திலே அன்பு காட்டுகிறானே, இப்படியெல்லாம் காட்டுவதற்கு என்ன காரணம் அப்படின்னா, அந்த காரணம் தான் வேற ஒன்றும் இல்லை, கடிமாமலர் பாவையோடு ஒப்பால் என்று சொல்லப்படுகிறபடி நமக்கும் அவளுக்கும் இருக்கிற அந்த ஆறு விதமான ஒற்றுமைகள். சரி, அந்த இடத்துல கடிமாமலர் பாவைன்னு ஏன் தெரிவிக்கணும் அப்படின்னா, ஆழ்வார் திருமங்கை ஆழ்வார் 3:10 பதிகம் அதிலே திருவாலி எம்பெருமான் அந்த கல்வன் கொள்யாணர் ஏன் கரியானூர் காலை வந்துன்னு தொடங்குகிற அந்த பதிகம், அதுல திருவாலி எம்பெருமான் இடத்திலே நாயிகா பாவத்திலே பாசுரங்கள், அந்த நாயிகா பாவத்திலே அந்த பெண்ணானவள் கிளம்பி அந்த எம்பெருமானோடு நடந்து சென்று விட்டாள். இப்படி இருவரும் ஆக சென்றவர்கள் திருவாளிக்குத்தான் போய் சேர்ந்திருப்பார்களோ அல்லையோ என்று சந்தேகித்து புலம்புகிற விதத்திலே, திருத்தாயார் புலம்புகிற விதத்திலே அந்த பாசுரங்கள். அதிலே ஒரு பாசுரத்திலே காவியங்கண்ணியனில் கடிமாமலர் பாவையொப்பாள் என்ன திருமங்கியாழ்வாருடைய நாயிகாபாவத்திலே அவருடைய திருத்தாயார் சொல்லுகிறாளாம், காவியம் கண்ணியனில் கடிமாமலர் பாவையொப்பாள். இந்த இடத்துல அத ஆச்சாரியருடைய வியாக்கியானத்துல மனவாள மாமணிகளே எடுத்து கேட்டுகிறார், பிராட்டியோடு உள்ள என்ன அமைந்திருக்க கடிமாமலர் பாவையோடு உள்ள என்றது அந்த சந்தையிலே பிராட்டி சாமியம் முக்தகண்டமாக சொல்லியிருக்கையாலும் கந்தல் கழிந்த ஸ்வரூபத்தை உடையவர்கள் எல்லாரையும் இப்படி சொல்லுகிறது ஸ்வரூப அனுபந்தியான இச்சாமிய சட்கத்தாலே என்று அறிவிக்கைக்காகவும். முக்த கண்டமாகனா வெளிப்படையா அப்படியே வெளிச்சம் போட்டு ரொம்ப தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிற இடம். எந்த இடம்? இந்த இடத்துலதான், காவியங்கண்ணியனில் கடிமாமலர் பாவையொப்பாள். காவியங்கண்ணியனில்னா அசிதேக்ஷணா, ரொம்ப அழகான கண்கள் கொண்டிருப்பவளாம். எப்போ பிராட்டிய பத்தி சொல்லும்பொழுது அசிதேக்ஷணான்னு சொல்லி ஒருபடி எம்பெருமான காட்டிலும் உயர்ந்தவள்னு அந்த இடத்துல ஸ்ரீராமாயண ஸ்லோகத்துல அப்படி காட்டப்பட்டிருக்கிறது பிராட்டியினுடைய வைபவம். இப்ப பரகால நாயகியினுடைய வைபவம் என்னன்னா, எப்படி அங்க பிராட்டிய பெருமான காட்டிலும் பிராட்டி ஒருபடி உயர்ந்தவளோ, இப்ப அந்த பிராட்டிய காட்டிலும் இந்த பரகால நாயகி ஒருபடி இன்னும் உயர்ந்தவளாம். என்ன காரணம்னா, அந்த பிராட்டி எம்பெருமான் ஒருவனையே அனுபவித்துக் கொண்டு இருக்கிறாள், ஆனா பிராட்டியும் எம்பெருமானாக இருக்கிற இரண்டு சேர்த்தி அந்த இருவரையும் சேர்த்து அனுபவித்து கைங்கரியம் பண்ணுகிற பெருமைங்கிறது பரகால நாயகிக்கு தானே உண்டு. அதனால இவளுடைய கண்ணுக்கு இன்னும் ஏற்றமா காவியங்கண்ணியனில். சரி, காவியங்கண்ணி சொன்னா அது போருமானா? இந்த அழகமத்திரம் போராது. என்னில் விசாரித்து பார்த்தா கடிமாமலர் பாவையொப்பாள், பிராட்டியோடு ஒக்க பெருமை கொண்டிருப்பவளா இந்த பிராட்டி, யாரு பரகால நாயகி என்று ஸ்பஷ்டமாக தெளிவாக காட்டப்பட்டிருக்கிற இடம் கடிமாமலர் பாவை. கடிமாமலர்னா நல்ல வாசனை பொருந்திய பெருத்த புஷ்பம், தாமரை புஷ்பம். அதிலே உத்பவித்தவள், ஆவிர்பவித்தவள், பிறந்தவள், பாவை எல்லா குணத்தையும் பூர்ணமாக கொண்டிருப்பவள் கடிமாமலர் பாவையொப்பாள். சரி, சாமிய சட்கம்னு ஏன் தெரிவித்தார்? சாமிய சட்கம்னா ஆறு விதத்திலே சாமியம் போருமே அப்படின்னா, சாமியத்தாலே என்னாமல்
சாமிய ஷட்கத்தாலே என்றது, சாமியத்தாலேன்னு சொன்னாலே போருமே. ஏன் சாமிய ஷட்கம்னு சொன்னார்னா, ஆறு விதத்துலதான் நமக்கும் பிராட்டிக்கும் ஒற்றுமை வரும். அதை தவிர்ந்த எத்தனையோ குணங்கள் பிராட்டிக்கு உண்டு, அதெல்லாம் நமக்கு வந்து விடாது அப்படிங்கறத தெளிவுபடுத்துவதற்காகத்தான் சாமிய ஷட்கத்தாலேன்னு சொன்னாராம். நிரூபகத்துவம், அனுரூபத்துவம், அபிமதத்துவம், சேஷத்துவ சம்பந்த துவாரபாவம், புருஷகாரத்துவம், பிராபிய பூரகத்துவம் முதலான ஸ்வபாவ விசேஷங்கள் தசாதாரணங்கள் ஆகையாலே அப்படின்னா, பிராட்டிக்குன்னு தனிப்பட இருக்கிற பெருமைகள் எல்லாம் உண்டு, அது எத்தனையோ உண்டு. நிரூபகத்துவம், எம்பெருமான நிரூபித்துக் கொடுப்பவளை இவள் தான். அனுரூபத்துவம், எல்லா விதத்தினாலையும் பெருமானுக்கு தகுந்தவள். துல்லிய சீல வயோ விருத்தாம் துல்லியாபிஜன லட்சணாம் ராகவோர்ஹதி வைதேகின்னு திருவடி தெரிவித்தாரு. பகவத் அனுரூபமாக இருப்பது, பகவானுக்கு ஏற்றவள், தக்கவளாக இருப்பது அவள் ஒருவன், அவள் ஒருத்தியே. அபிமதத்துவம், மிகவும் அன்பு எம்பெருமானிடத்திலையும் சரி எம்பெருமானுக்கு இவளிடத்திலையும் சரின்னா அது பிராட்டி ஒருத்தி தான். சேஷத்துவ சம்பந்த துவாரபாவம், நமக்கெல்லாம் சேஷத்துவம், எம்பெருமானோடு நமக்கு எம்பெருமான் சேஷி, எம்பெருமானுக்கு நாம் எல்லாம் சேஷப்பட்டர்கள். அப்ப அந்த சேஷத்துவ சம்பந்த துவாரபாவம், அந்த சேஷத்துவங்கிறது நமக்கு யாரிடத்திலிருந்து தொடங்குகிறது, நேர பகவானிடத்துல தொடங்குகிறதானா இல்லையா? பகவானும் பிராட்டியும் சேர்ந்திருக்கிற இருவருக்குமான சேர்த்தியிலே அடிமைங்கிறது தானே பார்த்தோம். ஆஹா, அப்படி இருக்கிற அந்த சேஷத்துவ சம்பந்தத்திற்கு துவாரபாவம், அதற்கு வாசல் போல இருந்து நம்மை அழைத்து அடிமைத்தன்மைகளை கொடுப்பவளாக இருப்பவள் அவள். புருஷகாரத்துவம், அப்படி நாம அடிமை செய்ய வரும்பொழுது எம்பெருமானுக்கு சீற்றம் பிறந்தால் அதையெல்லாம் ஆற்றுவித்து தனித்து நம்மை எம்பெருமானோடு சேர்த்து விடுபவள் புருஷகாரத்துவம். பிராபிய பூரகத்துவம், சிறு கைங்கரியம் பண்ணியிருந்தா கூட என்னமா கைங்கரியம் பண்ணியிருக்கான்னு பேசியே எம்பெருமானிடத்துல எப்படிப்பட்ட கைங்கரியம் கைங்கரியம்னு சொல்லி நமக்கு பிராபியத்தையும் பூரகத்துவம், பிராபிய பூரகத்துவம்னா எம்பெருமானுடைய சந்தோஷம் தானே, அந்த சந்தோஷத்தை வளர்த்து கொடுப்பவளும் பிராட்டி. ஆக இது முதலான இன்னும் எத்தனையோ குணங்கள், இதந்த ஸ்வபாவ விசேஷங்கள் எல்லாம் தத் அசாதாரணங்கள் ஆகையாலே. பிராட்டிக்கு மாத்திரமே அசாதாரணம், எல்லாருக்கும் கிடையாது, அவளுக்கே விசேஷித்து இருக்கக்கூடிய குணங்கள் அப்படின்னு காட்டுவதற்காகத்தான் இந்த சூத்திரத்திலே அப்படி தெரிவித்தார். ஆக இப்போ இதிலிருந்து நாம தெரிந்து கொள்ள வேண்டியது பிராட்டிக்கு எத்தனையோ பெருமைகள், அப்படி இருக்கிற அந்த பிராட்டியினோடும் நமக்கும் சாமியம் உண்டு என்று தெரிந்து கொண்டு அந்த சாமியத்தினாலே கர்வப்படாமல் என்னமா அந்த பிராட்டியோடு நமக்கு ஒரு சாமியம்ங்கிறத பெருமான் ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார். எங்கேயோ இங்க இருக்கிற இந்த சம்சார மண்டலத்தில் தாழ்ந்த நாம் எங்கே, இதெல்லாம் தாண்டி பகவானோடு சேர்ந்திருக்கிற அவளெங்கே, அவளோடு நமக்கு ஒரு ஆறு விதத்திலே சாமியமா, எப்பேற்பட்ட ஒரு பெரிய குணம் ஔதாரியம் எம்பெருமானுக்கு இருந்தால் இப்படிப்பட்ட ஒரு ஒற்றுமையை கொடுத்திருப்பான் என்று அதை கண்டு வியந்து அந்த பிராட்டி எத்தனை அன்போடு கைங்கரியங்களை செய்கிறாளோ அதே போல நாமும் பெருமானும் பிராட்டியுமாக சேர்ந்திருக்கிற அந்த நிலையிலே எல்லா கைங்கரியங்களும் செய்ய வேண்டும் என்று பாரிக்க வேண்டும். முக்கியமாய் அப்படிப்பட்ட அந்த அர்த்த விசேஷங்களை அருளி செய்த ஆழ்வார்களும் சரி, அவர்களிடத்திலே அன்பு கொண்டு அவர்கள் சாதித்த அர்த்தங்களை நமக்கு விளக்கக்கூடிய ஆச்சாரியர்களிடத்திலேயும் சரி பிரேமம் கணக்க கொண்டு அவர்களுக்கும் கைங்கரியங்களை செய்ய வேண்டும் என்று பிரார்த்தித்து கொண்டு அமைகிறேன். எல்லோரும் செங்கன் திருமுகத்து செல்வ திருமாலால் எங்கும் திருவருள் பெற்று இன்புற வேண்டும் என்று பிரார்த்தித்து கொண்டு அமைகிறேன். ஆழ்வார் திருவடிகளே சரணம், எம்பெருமானார் திருவடிகளே சரணம், ஜீயர் திருவடிகளே சரணம்.